உலகில் ஏதோ ஒரு மூலையில் நடக்கின்ற காடழிப்புகளும் எரிக்கப்படுகின்ற எரிபொருட்களும் உலகின் இன்னொரு மூலையில் ஏற்படுகின்ற மழை வெள்ளத்துக்கும் வறட்சிக்கும் காரணமாகின்றன. பருவநிலை மாற்றங்கள் தொடர்பான விஞ்ஞானிகளின் புதிய அறிக்கை அண்மையில் இதனை புதிய ஆதாரங்களுடன் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இலங்கையில் கடந்த பல தசாப்தங்களாக வெப்பநிலை அதிகரித்து மழையும் குன்றிப்போயிருப்பதை வானிலை நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.
எங்களிடம் 1860 ஆண்டு காலத்திலிருந்தே ஒரு பெரிய தகவல் களஞ்சியம் இருக்கிறது. அந்த தகவல்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எங்கள் நாட்டில் வெப்பம் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இரவு நேரத்தின் குறைந்தபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்திருக்கிறது. பகல் வெப்பமும் ஓரளவுக்கு அதிகரித்து தான் வந்திருக்கிறது. மழை வீழ்ச்சியை பொறுத்தவரையில் 1960களில் கிடைத்த அளவுக்கு இப்போதெல்லாம் மழை கிடைப்பதில்லை. 1920களில் 1940களில் இலங்கையில் அதிக அளவு மழை வீழ்ச்சி பதிவாகியிருக்கிறது. இப்போது அது குறைந்துவிட்டதுதான் புள்ளி விவரங்கள் எமக்கு காட்டுகின்றன.
இலங்கையின் வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் எஸ்ஆர் ஜெயசேகரன். நாட்டில் படிப்படியாக வெப்பநிலை அதிகரித்து மழை வீழ்ச்சியின் அளவும் காலப்போக்கில் குறைந்து வருகின்றமை இதனை காட்டுகிறது. இலங்கை அரசின் தேசிய விஞ்ஞான மன்றத்தின் தலைவரும் பருவநிலை மாற்றம் தொடர்பான நிபுணருமான பேராசிரியர் WL சுமதி பாலவிடம் இது பற்றி விளக்கம் கேட்டேன்.
எமது நாட்டின் காலநிலையிலும் பருவநிலையிலும் ஏற்பட்டு வரும் இந்த மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் இன்று உலகெங்கும் பேசப்படும் குளோபல் வார்மிங், அதாவது புவி வெப்பமடைதல் தான். எங்களுடைய புள்ளி விவரங்களின்படியும் எமது அனுமானங்களின்படியும் இது உறுதியாகியிருக்கிறது.
புவி வெப்பமடைதல் என்றால் என்ன? அதனால் இந்த உலகுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் எப்படியானவை?
அத வாயுகோலே தியன கார்பன் டை ஆக்சைடு பிரமாணைய என்னினும் வெடியது யானே.
இன்று வளிமண்டலத்தில் இருக்கின்ற கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகரித்துக் கொண்டே போகிறது. தற்போது கார்பன் டை ஆக்சைடின் அளவு 400 பார்ட்ஸ் பெர் மில்லியன் ஆக இருக்கிறது. இது 450 தாண்டினால் உலகின் வெப்பநிலை 2 செல்சியஸால் அதிகரிக்கும். அதற்கு மேலே போய்விட்டால் இந்த உலகம் மீண்டும் திரும்பி வரவே முடியாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்க நேரிடும். ஒரு உதாரணத்திற்கு, பலூன் ஒன்றை ஊதுகிறோம், பின்னர் காற்று போவதற்காக பலூனின் வாயை சற்று திறந்து விடுகிறோம், பிறகு பழைய நிலைக்கு பலூன் திரும்பிவிடும். ஆனால் பலூனில் தொடர்ந்தும் காற்றை நிரப்பிக்கொண்டு இருந்தோமானால் ஒரு கட்டத்தில் அது வெடித்துவிடும், பின்னர் பழைய நிலைக்கு திரும்பிவிட முடியாது. இந்த நிலைதான் உலகத்திற்கும் ஏற்படும்.
உலகெங்கிலும் ஏற்படுகின்ற இந்த பாதிப்புகள் இலங்கையே எப்படி பாதிக்கும்?
உலகிலே வெப்பம் கூடும்போது துருவங்களில் இருக்கும் பனிப்பாறைகள் எல்லாம் உருகும். அதனால் கடல் நீர்மட்டம் அதிகரிக்கும் போன்ற தகவல்கள் இன்று பொதுவாகவே பேசப்படும் விஷயங்களாகிவிட்டன. இலங்கை ஒரு தீவு என்ற காரணத்தால் கடல் மட்டம் உயரும் போது எமது நிலப்பகுதிகள் சுருங்கும். குறிப்பாக இலங்கையிலே விவசாயம், நீர் மின்சார உற்பத்தி, குடிநீர் உட்பட தண்ணீர், அடுத்து சுகாதாரம், இப்படி பல துறைகளிலும் நாங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய நேரிடும். அதாவது வெப்பநிலை அதிகரிக்கும் போது சுற்றுச்சூழலில் பயோடைவர்சிட்டி, அதாவது உயிரியல் பல்வகைத்தன்மை பாதிக்கப்படும். இதனால் கொசுக்கள், உழம்புகள் பெருகும். வெப்பம் கூடுவதுதான் இந்த தொல்லைகள், நோய்க்காரிகள் பெறுவதற்கு காரணமாகும். இந்த பருவநிலை மாற்றங்களால் ஈரவலயமான நாட்டின் மேற்கு பகுதியில் எதிர்காலத்தில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என்று எங்களுக்கு தெரிகிறது. அதே நேரம் உலர் வலயத்தில், குறிப்பாக கிழக்கு பிரதேசத்தில் மழை குன்றி போக போக வறட்சிகள் ஏற்படக்கூடும். அதனால் எமது விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படும். ஏனென்றால் எமது நாட்டின் பெரும்பாலான விவசாய உற்பத்தி கிழக்கிலே தான் நடந்து வருகிறது
என்றார் தேசிய விஞ்ஞான மன்றத்தின் தலைவர் பேராசிரியர் சுமதி பால. இந்த பாதிப்புகளை நாட்டு மக்கள் இப்போது எப்படி உணர்கிறார்கள்? தேசிய குடிநீர் விநியோக சபையின் முன்னாள் தலைவர் கருணாசேன ஹெட்டியாரச்சியிடம் கேட்டேன்.
සාමාන්‍යයෙන් අපි ජලයේ යම්කිසි ප්‍රමාණයක් හැම ගංගාවකින්ම ඒ වගේම ජලාශයකින්ම ලබා ගන්නවා.
අනිකමක නංගල් எல்லா ஆறுகளிலிருந்தும் நீர் திகுகளிலிருந்தும் குடிநீரை பெற்று வருகிறோம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட வறட்சி காரணமாக இந்த குடிநீரை பெற்றுக்கொள்வதில் எங்களுக்கு சிரமங்கள் ஏற்பட்டன. எங்களுக்கு முன்னர் மழை கிடைத்து வந்த முறைகளும் காலங்களும் அளவுகளும் மாறிப்போனபடியால் தான் குறிப்பாக கழனி கங்கை, கழுகங்கை, மகா ஓய போன்ற ஆறுகளிலிருந்து எங்களால் திட்டமிட்டபடி குடிநீர் விநியோகத்தை முன்னெடுக்க முடியாமல் போனது.
இலங்கையின் உணவு உற்பத்தியில் ஏதும் மாற்றங்கள் நடந்திருக்கின்றனவா? இலங்கை அரசின் விவசாய திணைக்களத்தின் காலநிலை நிபுணர் டாக்டர் ரஞ்சித் புண்ணியவர்தன.
விசேஷம் பசுகிய தசகைய தமை தாம அப்பிட்ட புரோகத்தனை
கடந்த 10 காலத்தில் தான் எங்களால் எதிர்வு கூற முடியாத அளவுக்கு மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. நாங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கவில்லை. குறிப்பாக 2000 ஆண்டுக்கு பின்னரே மோசமான விளைவுகளை நாங்கள் சந்திக்க தொடங்கினோம். பெரும்போகங்களும் சிறுபோகங்களும் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி விளையவில்லை.
இந்த பருவநிலை மாற்றங்களை இலங்கை எப்படி எதிர்கொள்ள முடியும்? தேசிய விஞ்ஞான மன்றத்தின் பேராசிரியர் சுமதி பாலவிடம் அது பற்றி கேட்டேன்.
අපි කෘෂිකර්ම වලට බලපෑම කරනවා නම් ඒ සඳහා විකල්ප හොයන්න ඕන. වතුර අඩුවෙන් පාවිච්චි කරන වගාවකට යන්න වෙනවා.
විවසායත මාත්‍රි වලිගලයි නඩ වෙන්නේ ඊටපඩම්. குறைந்தளவு நீரில் விளையக்கூடிய விவசாய முறைக்கு மாற வேண்டி ஏற்படும். அதே மாதிரி அதிகளவு மழை கொட்டுமானால் அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய பயிர்களுக்கு மாறுவதற்கான ஆராய்ச்சிகளில் இலங்கை ஈடுபட வேண்டும். அதுபோலத்தான் குடிநீரம் ஒரு பிரச்சனையாகும். கொழும்பு கண்டிய அம்பத்தலை பகுதியிலே கழனி ஆற்றிலிருந்து இன்று நாங்கள் குடிநீர் எடுக்கிறோம். பிற்காலத்தில் கடல்நீர் மட்டம் உயர்ந்து ஆற்றுக்குள்ளே உப்பு நீர் ஊடுருவினால் இன்னும் உயரமான இடத்துக்கு போய் குடிநீரை எடுக்க வேண்டி ஏற்படும். அதேபோல நீர் மின்சாரத்திற்கு பயன்படும் நீரை விவசாயத்திற்காகவும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதனால் நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டி ஏற்படும். அதே போல நீர் மின்சாரத்திற்கு பதிலான அனல் மின்சாரம் அல்லது வேறு எரிபொருள் மின்சாரம் போன்ற மாற்று வழிகளை நாட வேண்டி ஏற்படும். அதன் மூலம் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ சுற்றுச்சூழலுக்கு மேலும் பாதிப்பைத்தான் ஏற்படுத்துவோம். அத்தோடு எரிபொருளை இறக்குமதி செய்கின்ற நாடு, எனவே அது நமக்கு பெரும் பொருளாதார சுமையாகவும் மாறிவிடும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது.
உணவு பாதுகாப்பு விடயத்தில் இலங்கை விவசாயத்துறையிடம் இருக்கின்ற மாற்று வழிகள் என்ன? டாக்டர் ரஞ்சித் புண்ணியவர்தன மீண்டும்.
வழமை இலங்கை 3.5-4 மாதங்களில் அறுவடையாகும் நெல் வகைகள் தான் செய்யப்படப்படுகின்றன. நிலைமை மோசமாக குறுகிய காலத்தில் அறுவடை செய்யும் நெல் வகைகளுக்கு நாங்கள் மாற வேண்டும். விவசாய திணைக்களம் இப்போது 75 நாட்களில் அறுவடை செய்யக்கூடிய நெல் வகைகளை விவசாயிகளுக்கு அறிமுகம் செய்திருக்கிறது. இப்படியான விஷயங்கள் எமது நாட்டில் இப்போதே ஆரம்பித்து விட்டன. அதிக வெப்பத்துக்கும் நோய்களுக்கும் நீரில் அதிகரிக்கும் உவர்தன்மைக்கும் அமிலத்தன்மைக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய நெல் விதவகைகளை நாங்கள் இப்போது பயிரிட்டு வருகிறோம்.
டாக்டர் ரஞ்சித் புண்ணியவர்தன. தெற்காசிய பிராந்தியத்தில் உணவு பாதுகாப்பு விடயத்தில் இலங்கை முன்னணியில் இருப்பதாகவும் நாட்டின் விவசாயத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர்.